புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பொதுவாக பொருளாதார புரட்சி நிறைந்த இந்த உலகத்தில் எரிபொருட்களுடைய முக்கியத்துவம் இன்றியமையாததாக இருக்கு. இந்தியாவில் எத்தனையோ யுத்தங்கள் இடம்பெற்றிருக்கு. ஆனால் இன்னொரு ஒரு யுத்தம் நடைபெறும் அப்படின்னா அது எரிபொருளுக்கான யுத்தமாக தாங்க இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கையில் இன்றியமையாத இடத்தை பிடித்த எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்துறது அப்படிங்கிறது நம்ம அனைவருடைய கடமை. எரிபொருள்கள் சுற்றுச்சூழல் மாசடைவுக்கு காரணமாகுது. ஆனால் இதனை சிக்கனமாக பயன்படுத்தும் பொழுது நம்மளுடைய சூழலையும் பாதுகாக்க முடியும். அதோடு எரிபொருள் பற்றாக்குறையையும் நம்மால் தடுக்க முடியும். இன்னைக்கு வந்து நம்மளுடைய சிறப்பு நிகழ்ச்சியில தேசிய எரிசக்தி சேமிப்பு தினத்தை முன்னிட்டு திருச்சி அண்ணா பல்கலைக்கழகம், பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரி, பிஐடி வளாகம், பெட்ரோ கெமிக்கல் டெக்னாலஜி துறை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் முனைவர் V.S. வெங்கடேசன் அவர்கள் எரிபொருட்கள் சிக்கனம் மற்றும் பயன்பாடுகள் அவற்றின் முக்கியத்துவம் குறித்து பல்வேறு வகையான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திரு நாகநாதன் அவர்கள். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
நேயர்களுக்கு வணக்கம்.
வணக்கம், என் பெயர் வந்து வெங்கடேசன். நான் இங்கே வந்து திருச்சியில் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அண்ணா யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸர், HOD டிபார்ட்மெண்ட் ஆஃப் பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜியில் இருக்கேன். நான் கடந்த ஒரு 20 வருடமாக இங்கே காலேஜில் பணிபுரிஞ்சிக்கிட்டு வரேன். பேசிக்காக நான் வந்து கெமிக்கல் இன்ஜினியருங்க, PhD முடிச்சிருக்கேன். கீழே வந்து ஒரு 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து PhD கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுறது ரொம்ப சந்தோஷம்.
எரிசக்தி சேமிப்பு தினம் அப்படிங்கிறது எப்போது முதல் கடைபிடிக்கப்பட்டு வருது? இதோடைய நோக்கம் என்னவா சார் இருக்கு?
எரிபொருள் சேமிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் சார் இப்போ வந்து. ஏன்னா இது எப்போ இருந்து கடைபிடிக்கிறாங்கிறது எனக்கு சரியா தெரியல. ஆனா இந்த விஷயங்கள் வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு முன்னெடுப்பு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா இந்த டிசம்பர் 14, எவ்ரி இயர் டிசம்பர் 14 நேஷனல் எனர்ஜி கன்சர்வேஷன் டே அதை செலிப்ரேட் பண்றாங்க. கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து பண்றாங்க. இப்ப தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா தெரியறது மின் சிக்கன வாரம்னு சொல்லிட்டு அவங்க நிறைய ஸ்லோகன்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இது பொதுமக்களுக்கு இதுக்கு உண்டான என்ன ஒரு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காக பண்றாங்க. நம்மளோட என்ன சொல்றதுங்க, EB இருந்து எல்லாம் பண்றதுங்க அது. பட் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா எரிபொருள்ங்கிறது இன்னைக்கு வந்து ரொம்ப செலவு அதிகமாயிட்டு, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி பில்லாம் கூடிக்கிட்டே போகுது. காரணம் என்னன்னா இது வந்து இதுக்கான எரிபொருள் இருக்கு இல்லைங்களையா, நம்ம யூஸ் பண்ற கரண்ட்டுக்கு உண்டான கரண்ட் வந்து நம்ம தயார் பண்றதுக்கு அதுக்கான எரிபொருள் வந்து வேணும். கோலோ, பெட்ரோலோ, இல்ல டீசலோ, இல்ல வந்து வேற எந்த சோர்ஸ் ஆகட்டும், அந்த சோர்ஸ் வந்து ரொம்ப டிப்ளீட் ஆகிட்டே இருக்கு நம்மளுக்கு. அதனால அதை கண்டுபிடிச்சு அதை எடுத்து அதை வந்து ப்ராசஸ் பண்ணி அதை வந்து மக்களுக்காக ஒரு மின்சக்தியாக கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதனால வந்து இப்போ வந்து அரிதாகிட்டே வருது நம்மளுக்கு, அதாவது அதுக்கு உண்டான சோர்சஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வர்றதுனால அதுக்கு ஏன் நம்ம வந்து அதை வந்து ரொம்ப சிக்கனமாக பயன்படுத்தணும், தேவையில்லாம வீணடிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு இதில் தான் வந்து இந்த மின் சிக்கனம் இதெல்லாம் வந்து விழிப்புணர்வு கன்சர்வேஷன் இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து முன்னெடுத்து பண்ணுறாங்க. இதுதான் காரணம். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு நம்மளோட கரண்ட் பில்லு வந்து ரைஸ் ஆகிட்டே இருக்குன்னு எல்லாருமே வருத்தப்படுறோம். என்னாச்சு எல்லாமே அதிகமாகிட்டோம். இது காரணம் என்னன்னா நம்மளுக்கு வந்து எரிபொருள் வந்து எங்கேருந்து எடுக்க முடியும், நம்ம பூமியிலேருந்து எடுக்க முடியும், அது குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஒரு இடத்துல முடிஞ்சு போச்சுன்னா இன்னொரு இடத்துல தான் போய். அதனால நம்மளுக்கு அதுக்குண்டான செலவுகள் கூடுறதுனால நம்மளோட இது வந்து மாறிக்கிட்டே இருக்கு.
சரிங்க சார், இப்ப எரிபொருளை எத்தனை வகையா சார் பிரிக்கலாம், அதை எதன் அடிப்படையில அதை பிரிக்கிறீங்க?
சப்ஜெக்ட் வைஸா பாத்தீங்கன்னா சாலிடு, லிக்விடு, கேசியஸ் ஃபியூல்ஸ் அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம் சார். திட, திரவ, வாயு, அந்த 3 வகையா பிரிக்கிறோம் சார். 3 வகையில நம்ம பிரிக்கிறோம். ஒவ்வொரு வகையும் வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி கிரவுண்ட்ல இருந்து நம்ம எடுக்கிறது தான் எல்லாம்.
சரிங்க சார், இப்ப பண்டைய காலங்கள்ல எரிபொருள் அப்படிங்கறது எப்படி பயன்பட்டது, இன்றைய காலகட்டத்துல அது எப்படி பயன்படுது, இந்த இடைப்பட்டது இந்த எரிபொருளுக்கு உண்டான முன்னேற்றம் என்ன மாதிரியா சார் இருக்கு?
சார், பண்டைய காலத்துல வந்து எரிபொருள்ங்கிறது ரொம்ப தேவைகள் வந்து அதிகமா இல்லை. பண்டைய காலங்கிறது அப்ப வந்து நிறைய விஷயங்கள், இப்ப உள்ள நிறைய விஷயங்கள் அப்ப கிடையாது இல்லைங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இவ்வளவு காரோ இவ்வளவு சொகுசு நம்மளுக்கு வந்து ஆடம்பரம், இது நம்ம அத்தியாவசியங்கிறது வேற ஆடம்பரங்கிறது வேற. அதுவும் இல்லாம பண்டைய காலத்துல வந்து எல்லாமே வந்து அவங்களோட தேவைகள் வந்து குறைவா இருந்தது, மக்கள் தொகையும் குறைவா இருந்தது. ஸோ அதனால அவங்களுக்கு உண்டான எரிபொருள் வந்து அங்க பக்கத்துல இருக்கிற ஃபாரஸ்ட்ல இருந்தோ, பக்கத்துல இருக்கிற அவங்க வளர்க்குற கால்நடையில இருந்தோ, அப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாம் இன்டெகிரேட்டட் இதுதான் சார் வச்சிருந்தாங்க. இன்டெகிரேட்டட் ஃபார்மிங், இன்டெகிரேட்டட் பிராக்டிஸ் தான். ஒரு வில்லேஜ்ல ஒரு வீடு எடுத்துக்கிட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா மாடு இருக்கும், ஆடு இருக்கும், பக்கத்துலயே பாத்தீங்கன்னா அந்த கழிவுகள்லாம் எடுத்து போடுறதுக்கு அங்க பாத்தீங்கன்னா வாழை மரம் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதுல உங்களுக்கு காய்கறி கிடைக்கும், அதுல இருந்து வர காஞ்சி போச்சுன்னா அதை எடுத்து விறகா யூஸ் பண்ணிக்கிறாங்க, அதோட கோழி மாடு இதோட கழிவுகள்லாம் எடுத்து அந்த மரத்துக்கு உரமா போட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாமே வந்து அந்த அந்த காலத்துல வந்து தேவைகளும் கம்மியா இருந்தது. இப்போ காலப்போக்கில் வந்து நம்மளுக்கு வந்து மக்கள் தொகை நம்பர் ஒன், மக்கள் தொகை கூடிக்கிட்டே இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி இப்போ வந்து எல்லாருமே அந்த காலத்துல வந்து வீட்டில் வந்து கரண்ட் கிடையாது, ஏசி கிடையாது, காரு கிடையாது, பைக்கு கிடையாது, எல்லாம் டூ வீலர்ல போனோம், மாட்டு வண்டியில போனோம். இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா எல்லாரும் வீட்டுல வந்து ஒரு வீட்டுக்கு எடுத்தீங்கன்னா மினிமம் வந்து எல்லாரும் வீட்லயும் கரண்ட் இருக்கு. அவங்கவுங்க எல்லாருமே டூ வீலர் வச்சிருக்காங்க, கார் வச்சிருக்காங்க, அவங்களோட வசதி வாய்ப்பை பொறுத்து எல்லாருமே வந்து ஏசி முதற்கொண்டு எல்லாருமே வச்சிருக்காங்க. ஸோ அதனால அவங்களுக்கான அத்தியாவசிய பாடம்பரங்கிறதெல்லாம் வந்து அத்தியாவசிய இதுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால நம்மளுக்கு வந்து அந்த மின்சக்தியோட தேவைகள் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. ஸோ அதிகமாயிட்டே இருக்கிறப்ப வந்து அரசாங்கமும் அதுக்கு உண்டான பல முன்னெடுப்புகள் முனைப்புகள் எல்லாம் பண்ணி அதுக்கு உண்டான சோர்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி, இல்லை இப்போ வெளிநாட்டுல இருந்து நம்ம நிறைய சோர்ஸ் வந்து நம்மளுக்கு நம்ம யூஸ் பண்ற பெட்ரோல் டீசல் இதோட சோர்ஸ் குரூட் ஆயில் சொல்றோம் இல்லைங்களா, குரூட் ஆயில் எல்லாமே நம்ம இந்தியாவில மட்டும் கிடைக்கிறது இல்லை, இது எல்லாமே வந்து வெளிநாட்டுல இருந்து நம்ம வந்து கப்பல் மூலியமாகவோ நம்ம கொண்டு வந்து இறக்குமதி பண்ணி அதை வந்து அங்க இருக்கிற ரிஃபைனரின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, சுத்திகரிப்பு ஆலையில கொடுத்து அதை ரிஃபைன் பண்ணி அதை தான் எடுத்து கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து அதோட விலைகள் வந்து சர்வதேச அளவுல பாத்தீங்கன்னா வேற வேற கண்ட்ரி எங்கெங்கெல்லாம் ப்ரொடியூஸ் பண்றாங்களோ அவங்க எல்லாம் ஒரு இது மாதிரி வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒபேக்குன்னு சொல்லுவோம், ஆயில் ப்ரொடியூசிங் அண்ட் எக்ஸ்போர்ட் கண்ட்ரிஸ்ன்னு, அவங்க எல்லாம் ஒரு கூட்டமைப்பு வச்சு அவங்க தான் வந்து முடிவு பண்றாங்க இன்னைக்கு வந்து ஒரு பேரல் வந்து இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது தேவைகள் அதிகமாக அதிகமாக நமக்கு வந்து அதோட விலையும் வந்து கூடுது. ஏன்னா அதோட திரும்ப திரும்ப அதை நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியாது இல்லைங்களா, அது வந்து நிலத்துல இருந்து வெட்டி எடுக்கிறாங்க, ஏதோ ஒரு இடத்துல நிலத்துல இருந்து எடுத்து நம்மளுக்கு அதை வந்து அங்கே ப்ராசஸ் பண்ணி அதை பேக் பண்ணி அதை நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால வந்து அரிதாகிட்டே வருது இந்த புதுப்பிக்க முடியாத எரிசக்தின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, தேவைகள் புதுப்பிக்க முடியாத எரிபொருள் அதோட மூலப்பொருள் இருக்கு இல்லைங்களா, அது வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ அதனால நம்ம அட்வைஸ் என்னன்னா மக்கள் எல்லாமே வந்து நம்ம ரினியூவபிள் சோர்ஸ் அதாவது புதுப்பிக்க வல்ல எரிசக்தியை நோக்கி நம்ம போகணும். ஏன்னா தேவைகள் அதிகமாயிட்டே இருக்கு. அரசாங்கமும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும் எல்லாரும் மக்கள் எல்லாம் ஒரு விழிப்புணர்வு வரணும். என்னன்னா நம்மளுக்கு தேவையான எரிசக்தியை வந்து சிக்கனமா நம்ம பயன்படுத்தணும், தேவையில்லாம லைட் எல்லாம் எரிய விடக்கூடாது, தேவையில்லாம டிவியை போட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறது, தேவையில்லாம நம்ம வந்து பைக் எல்லாம் எடுத்து யூஸ் பண்றது தேவையில்லை, ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து பொது போக்குவரத்துல போகலாம், இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சம் நம்ம தனிநபர் வந்து அதை முன்னெடுப்பு பண்ணாதான் வந்து இன்னைக்கு வந்து சின்ன கவர்மெண்ட்டுக்கு வந்து மெயின் பிரச்சனை நான் நினைக்கிறது என்னன்னா மக்கள் தொகை தான். மக்கள் தொகை வந்து இன்னைக்கு அதிகமாயிட்டே போயிட்டு இருக்குன்னா அவங்க மக்களுக்கு ஏத்த வளங்கள்லாம் நம்ம கிட்ட இல்லை, அதனாலதான் வந்து எல்லாமே விலைவாசி அதிகரிக்கிறதுக்கான காரணமும் அது வருது.
சரிங்க சார், இப்ப இந்த எரிபொருட்களினுடைய அடிப்படையில கச்சா எண்ணெய் அப்படின்னு சொல்றாங்க, கச்சா எண்ணெய் அப்படின்னா என்ன, அது எப்படி நமக்கு பெறப்படுது, அது என்னென்ன மாதிரி முறைகள்ல பிரிக்கப்படுது, அதுல இருந்து என்னென்ன பொருட்கள் நமக்கு கிடைக்குது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
மோஸ்டா கச்சா எண்ணெய்ங்கிறது நில எண்ணெய்ன்னு சொல்லுவோம், நில எண்ணெய்ன்னு சொல்றோம், கச்சா எண்ணெய்ன்னு சொல்றோம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம பூமியில இருந்து தான் எடுக்கிறோம். பூமியில அதாவது பல்லாயிர கோடிக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னால வாழ்ந்த உயிரினங்கள் எல்லாம் வந்து நம்ம இறந்ததுக்கு ஒரு ஒரு திடீர் மாற்றத்தினால இறந்து அதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு பிரளயமே உண்டாயிடுதுன்னு சொல்றோம் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து மண்ணுக்குள்ள போய் அதெல்லாம் வந்து என்னாகும், அப்படியே அழுத்தங்கள்ல ஓவர் த இயர்ஸ் அது என்ன ஆகுதுன்னா அப்படியே அழுத்தத்தினால அது என்ன ஆகுதுன்னா அப்படியே வந்து அது சேஞ்ச் ஆகி ஹைட்ரோ கார்பனா கன்வெர்ட் ஆயிடுது, ஹைட்ரோ கார்பனா கன்வெர்ட் ஆகி அது வந்து நம்மளுக்கு வந்து கச்சா எண்ணெயா மாறிடுது. ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல அது வந்து ஃபார்ம் ஆகிறது இல்லை, ஒரு குறைந்தபட்சம் ஒரு மில்லியன் இயர்ஸ் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, 10 லட்சம் வருஷம். இந்த மாதிரி 10 லட்சத்துலேருந்து 20 லட்சம் கோடி கணக்கான வருஷங்களுக்கு முன்னால உயிரினங்கள் வாழ்ந்த உயிரினங்கள் தான் வந்து மண்ணில் புதைஞ்சு அது வந்து ஒரு லேயர் லேயரா அங்கங்கே உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இதுல வந்து பல இது இருக்குங்க. நம்மளுக்கு வந்து ஒரு கொஞ்சம் வருஷத்துல ஃபார்ம் ஆகுதுன்னா அதோட பொருள் வந்து அதோட தன்மை வேற மாதிரி இருக்கும், அதிக வருஷமா இருந்ததுன்னா அதோட தன்மை வேற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு வந்து கோல் கூட அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிறது தான், கோலா இருக்கும், நம்மளுக்கு வந்து கச்சா எண்ணெய் வரும், அது இல்லாம எரி வாயு மாதிரி வரும், அந்த மாதிரி எல்லாம் ஃபார்ம் ஆயிருக்கும். நீங்க ஒரு இடத்துல வெட்டி எடுக்கிறப்ப கச்சா எண்ணெய் மட்டும் கிடைக்காது, அது கூட சேர்ந்து கேஸ்ன்னு சொல்றோம் இல்லைங்களா, எரிவாயும் வரும். ஸோ அதெல்லாம் எடுத்து பிரித்து எடுத்து அதை வச்சுதான் நம்ம கச்சா எண்ணெயை வந்து எடுத்து நம்ம என்ன பண்றோம், கச்சா எண்ணெயை எடுத்ததுக்கு அப்புறம் அப்படியே நம்ம கொண்டு போய் ரிஃபைனரியில கொடுக்கறது இல்லை. அதை என்ன பண்றாங்கன்னா ஒரு ப்ராசஸ் பண்ணுவாங்க, அதுல தேவையில்லாத பொருட்கள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி அதை வந்து ஸ்டோர் பண்ணிட்டு அதை வந்து அங்கிருந்து வேற ஒரு கண்ட்ரிக்கோ அங்கிருந்து எங்க சுத்திகரிப்பு ஆலை இருக்கோ அங்கே எடுத்துட்டு போய் அதை வந்து அதுக்கு ஏத்த மாதிரி சுத்திகரிப்பு பண்றாங்க. இப்போ சுத்திகரிப்பு பண்ணி அதுல இருந்து பல பொருள் வருதுங்க. நம்ம யூஸ் பண்ற இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற பிளாஸ்டிக் ஐட்டத்துல இருந்து நம்ம யூஸ் பண்ற எனி சிந்தட்டிக் ஐட்டம் எல்லாமே நைலான் முதற்கொண்டு எல்லாமே பிளாஸ்டிக்கு பாலிமர்ஸ் எல்லாமே வந்து நம்ம இதுல இருந்து வர்றது தாங்க, கச்சா எண்ணெயில இருந்து வர்றது தான். அதுல மெயினா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து ஆயில்னா நம்ம லூப்ரிகேட்டிங் ஆயில், குரூட் ஆயில், மத்த ஆயில், நம்ம எரிபொருளா யூஸ் பண்ற ஆயில், மண்ணெண்ணெய், டீசல், பெட்ரோல், கெரோசின் எல்லாமே வந்து அதுல இருந்து நம்ம பிரித்து எடுக்கிறோம். அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குங்க, டிஸ்டிலேஷன் சொல்லுவோம், டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி நம்ம அதை வந்து பிரித்து அதை எடுக்கிறோம், ஒவ்வொரு இதுலையும் பிரித்து எடுத்து அதை திரும்ப இன்னொரு ப்ராசஸ்ல வந்து செப்பரேட் பண்ணி அதை வந்து பியூரிஃபை பண்ணி எடுக்கிறாங்க. அதுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்கு, அதை நம்ம டெஸ்ட் பண்ணி பெட்ரோல்னா அதுக்கு உள்ள ப்ராப்பர்ட்டி நாக்கிங் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம், அதெல்லாத்தையும் நம்ம டெஸ்ட் பண்ணி அதெல்லாம் வந்து தரம் எல்லாம் வந்து உயர்த்தி அதுக்கு தேவையான அடிட்டிவ்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுவாங்க. அந்த பொருள்லாம் ஆட் பண்ணா நம்மளுக்கு வந்து என்ஜின்ல எந்த ஒரு பிரச்சனையும் வராம இருக்கிறதுக்காக அதெல்லாம் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து கமர்ஷியலா வந்து நம்ம மக்கள் உபயோகத்திற்கு அனுப்புறாங்க எல்லாமே. இது தவிர நம்ம நீங்க அதாவது அதுல இருந்து வர தார் முதற்கொண்டு நம்ம இன்னைக்கு ரோடு போடுறதுக்கு யூஸ் பண்ற தார் பிட்டுமின் சொல்றோம் இல்லைங்களா, அது நம்ம யூஸ் பண்ற பிளாஸ்டிக் பாட்டில், பெட் பாட்டில், நம்ம யூஸ் பண்ற எல்லா ஐட்டம்ஸும் எல்லாமே வந்து எல்லா ஐட்டம்ஸும் ரா மெட்டீரியல் எங்க இருந்திருக்குன்னா அந்த கச்சா எண்ணெயில இருந்தேன்.
இப்ப பொதுவா இந்த எரிபொருளை சேமிக்கணும் அப்படிங்கிற கருத்து பரவாயில்ல எல்லார்ட்டையும் இன்னைக்கு பேசப்பட்டு வருது. இன்னைக்கு பேருந்துகள்லாம் பாத்தீங்கன்னா எரிபொருள் சிக்கனம் தேவை இக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு எரிபொருளை சிக்கனமா நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கறத பத்தி நிறைய அதை பத்தின தகவல்கள் விழிப்புணர்வுகள் கொடுத்துக்கிட்டே வர்றாங்க. பொதுவா இந்த எரிபொருளை என்னென்ன வழிகளை நம்ம சேமிக்கலாம், எப்படி சார் நம்ம சிக்கனமா பயன்படுத்துறது,
அதாவது என்னன்னா சார் இன்னைக்கு வந்து எரிபொருள் சிக்கனம்ங்கிறது அவரோட தனி மனிதங்கள் வந்து அவங்க ஒரு முன்னெடுப்பு பண்ணி அதை வந்து அவங்க உணரணும். ஃபர்ஸ்ட் வந்து தனி மனிதர் யாரா இருந்தாலும் சரி அவங்க உணரணும், அவங்க குடும்ப லெவல்ல அதை வந்து உணர்ந்துக்கணும். ஓகே நம்ம இவ்வளோ செலவு பண்றோம், ஜென்ரலா நம்ம யூபி யூஸ் பண்றோம், யூபிக்கு வந்து நம்ம வந்து கரண்ட் பில் கட்டுறோம், கவர்மெண்ட் வந்து சப்சிடைஸ் பண்றாங்க, இருந்தாலும் ஒரு அளவு தான் வந்து அவங்களாலையும் பேர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதோட விலை கூடிக்கிட்டே போகுது. ஸோ இன்னைக்கு ஏழை நிலையில இருக்கிறவங்களும் வந்து அதை கட்ட வேண்டிய நிலைமைக்கு வரும், ஏன்னா நம்மளோட பயன்பாடு அந்த அளவுக்கு அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கிறதுனால நம்ம அதை கட்ட வேண்டிய நிலைமைக்கு நம்ம தள்ளப்படுறோம். ஸோ அதனால வந்து இது வந்து நம்ம கவர்மெண்ட்டும் இது பண்ண முடியாது, ஆனா இதை வந்து நம்ம சிக்கனமா பயன்படுத்துறதுக்கு பல வழிகள் இருக்கு. அது அதாவது ஒவ்வொரு குடும்ப லெவல்ல அவங்க வந்து பிளான் பண்ணிக்கணும். இப்ப என்னன்னா இப்ப வந்து எல்லாருமே வந்து எல்பிஜி சிலிண்டர் யூஸ் பண்றாங்க வீட்டுல வந்து எரியறதுக்கு பதிலா, முடிஞ்ச அளவுக்கு ஒரு வாரத்துல ஒரு நாள் வில்லேஜ்ல இருந்தா நம்ம அந்த காலத்துல வந்து நம்ம வந்து விறகு தான் யூஸ் பண்ணி எல்லாமே பண்றோம், விறகு கொஞ்சம் யூஸ் பண்ணலாம் தேவையில்லாத, இல்லைன்னா சோலார் நம்ம புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வந்து இப்ப வந்து எல்லாருமே வந்து அதை நிறைய கவர்மெண்ட்டும் இது பண்றாங்க. நீங்க சோலார் இது பேனல் மாதிரி நீங்க வச்சுட்டு சோலாரை வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணி அதை வந்து நீங்க உங்க வீட்டோட கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கு சப்சிடைஸ் எல்லாம் பண்றாங்க கவர்மெண்ட்ல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யலாம். அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நீங்க கட்ட வேண்டிய ஐபி பில் குறையும், அதை முன்னெடுப்பு பண்ணலாம். அப்புறம் வந்து வீட்டுல பாத்தீங்கன்னா தேவையில்லாம டூ வீலரை வந்து எடுத்துட்டு நம்ம பசங்க எல்லாம் யூஸ் பண்றாங்க, தேவையில்லாம அதுக்கு வந்து பெட்ரோல் டீசல் எல்லாம் நம்ம செலவு பண்றோம், அதெல்லாம் குறைக்கலாம். எது ரொம்ப அவசியமான தேவையோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம். தேவையில்லாம எல்லாம் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா பைக் எடுத்துட்டு சுத்துறாங்க, அந்த இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணலாம். அது வீட்டுல இருக்க பெரியவங்க முன்னெடுப்பு பண்ணாங்கன்னா கண்டிப்பா அது வந்து நம்ம குறைக்கலாம். அது ஒரு இது. நம்மள்ட்ட வசதி வாய்ப்பு இருக்குங்கிறதுக்காக பெட்ரோலை போட்டுட்டு சும்மா சுத்திக்கிட்டு இருக்கிறது வந்து வேஸ்ட் தானே. அது அது ஒரு இது. அப்புறம் நம்ம வீட்டுல யூஸ் பண்ற எரிபொருளை வந்து இந்த சோலார் வச்சுன்னா இன்னைக்கு சோலார் லேண்டன் எல்லாம் இருக்கு, சோலார் லேண்டன் சொல்றோம், சோலார் விளக்கு, சோலார்ல வந்து நீங்க அடுப்பு கூட இப்ப வந்து டெக்னாலஜி வந்தாச்சுங்க, சோலார் அடுப்புன்னு சொல்லி வருது. அதெல்லாம் வந்து நம்மளால யூஸ் பண்ண முடிஞ்சதுன்னா அது வந்து ஒரு நல்ல ஒரு நம்ம எல்பிஜியோட இதை வந்து நம்ம குறைக்கலாம், நம்ம சிலிண்டர் நம்பர் ஆஃப் சிலிண்டர் நம்ம வாங்குறத குறைக்கலாம். அடுத்தது வந்து முடிந்த அளவு எல்லாருமே வந்து சிக்கனமா இருக்கிறதுக்கு உண்டான வழிகள் நிறைய இருக்கு சார். இது மட்டும் இல்லை, சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து நம்ம வந்து பண்ணோம்னா அது ஒரு பெரிய இது வந்து சேஞ்சஸ் வரும் நம்மளுக்கு. அதனால இது இது போன்ற வழிகளை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்ம கண்டிப்பா குறைக்க முடியும். நான் சொல்றது வந்து ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் நான் சொல்றேன். நீங்க இது வந்து குடும்ப அதாவது நம்ம ஒரு கம்யூனிட்டி லெவல்ல நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அது மாதிரி நீங்க பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி போனீங்கன்னா அதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்றாங்க. எனர்ஜி கன்சர்வேஷனுக்கு எப்படி எல்லாம் கன்சர்வ் பண்ணலாம், குறைக்கலாம், பயன்பாட்டை குறைக்கிறது அப்படின்றதெல்லாம் நிறைய சொல்றாங்க. அதெல்லாம் வந்து அது டெக்னாலஜி சைட்ல எல்லாமே நிறைய பண்றாங்க. அது வந்து பட் மேஜர் இது வந்து எங்க வருதுன்னா நம்ம வந்து கம்யூனிட்டி தான், அது மக்கள் அவங்க குடும்பத்துக்கு அவங்க வாழ்விடங்கள் அங்கதான் வந்து நம்ம எல்லாமே இது பண்றோம். ஸோ அதனால வந்து கம்யூனிட்டி லெவல்ல பண்ணோம்னா நிறைய இன்னும் பெனிஃபிட் நம்ம அடைய முடியும் சார்.
இப்ப இந்த சோலார் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம், சூரிய சக்தி, இந்த சூரிய சக்தி பயன்பாடு அப்படிங்கிறது மின்சாரத்திற்கு இணையான ஒரு நல்ல பயன்பாடா இருக்குமா, மின்சாரத்துக்கு இணையா நல்ல மாற்று விதமா இந்த சூரிய சக்தி எரிபொருளை நம்ம பயன்படுத்தலாமா?
மின்சாரத்துக்கு இணையா பண்ண முடியும் சார் எல்லா விஷயத்தையும். அதாவது 100% நம்மளால அதை பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. இப்பதான் வந்து நாங்க என்ன சொல்றோம், டெக்னாலஜி வந்து மெச்சூரிங் சொல்லுவோம், டெக்னாலஜி அதுக்கு சோலார் இதை வந்து கேப்சர் பண்ணி அதை வந்து ஒரு ஒரு பேட்டரியிலயோ இல்ல அதை வந்து நம்ம நம்மளோட வீட்டுல வந்து இன்டெகிரேட் பண்ணுவோம். அது இன்டெகிரேஷன் பண்றதுக்கும் அந்த கேப்சர் பண்ற டெக்னாலஜி எல்லாம் வந்து டே பை டே இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கு. ஸோ டெக்னாலஜி இஸ் மெச்சூரிங். ஸோ அப்ப இப்போ இட் டேக்ஸ் டைம், கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதனால வந்து கொஞ்சமா வந்து நம்மளுக்கு டிபெண்ட்ஸ் ஆன் த சன்லைட் தானே. சன்லைட் வந்து நம்மளுக்கு நிறைய இருந்ததுன்னா நம்மளோட இது நிறைய எனர்ஜி வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இப்போ என்ன பண்றாங்கன்னா ஈவன் வித் ஸ்மால் லைட் வி கேன் ஏபிள் டு கேப்சர். கொஞ்சமா உங்களுக்கு சன்லைட் இருந்தா கூட நம்மளால அதை கேப்சர் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணியோ இல்ல அதை அப்படியே இன்டெகிரேட் பண்ணி நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த மாதிரி டெக்னாலஜி வந்து டெவலப்மெண்ட் நிறைய ரிசர்ச் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால 100% நம்ம யூஸ் பண்ற இதை வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது சன்லைட்டை வச்சு இப்ப ஆஸ் ஆஃப் நவ். பட் வி கேன் ஸ்டோர், நம்ம டே டைம்ல தான் அதை நம்ம ஹார்னஸ் பண்ண முடியும், அதை ஸ்டோர் பண்ண முடியும். நைட் டைம்ல அதை நம்ம வந்து ஒரு பேட்டரி வச்சோ இல்ல அதுக்கு உண்டான டெக்னாலஜி டெவலப் பண்ணியோ நம்ம ஸ்டோர் பண்ணிட்டு அதை வந்து திரும்ப நம்ம வீட்டுல யூஸ் பண்ணிக்கலாம். பட் 100% ரீப்ளேஸ் பண்றதுக்கு வந்து இன்னும் வரல, இன்னும் அந்த அளவுக்கு டெக்னாலஜி வந்து டெவலப் ஆகும்.
சரிங்க சார், இப்ப நம்ம இயற்கை வளமா இருக்கக்கூடிய அந்த பெட்ரோலியம், நிலக்கரி இதை நம்ம தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே வர்றோம், ஒரு கட்டத்துல இது குறைய வாய்ப்பு இருக்கா? அப்படி குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்துல மின்சாரத்திலேயே நம்ம பயன்படுத்தி நம்மளுடைய வாழ்க்கைய சூழ்நிலை நம்ம உருவாக்குற நமக்கு என்ன மாதிரியான மாற்று வழிகள் பயனுள்ளதா இருக்கும் சார்?
அந்த சைட்ல தான் சார் நம்ம திங்க் பண்ணணும். இது பெட்ரோலியமும் நிலக்கரி இதெல்லாம் வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு 100 வருஷத்துல அது வந்து குறைஞ்சு போயிடும் அப்படின்னா கிடையாது சார். அது வந்து அவைலபிலிட்டி இந்த எர்த் அவைலபிலிட்டி வந்து நிறைய இருந்துகிட்டு இருக்கு. இப்ப புதுசு புதுசா வளங்கள் வந்து கண்டுபிடிக்கிறாங்க, ஒவ்வொரு நாட்டுல வந்து இந்த இடத்துல வந்து ரிசர்வ் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ ரிசர்வ் இருக்கிறப்ப நம்ம அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு அதை எடுக்கிறதுக்கு பாக்குறோம், அதை எடுத்து யூஸ் பண்றதுக்கு பாக்குறோம். பட் இருந்தாலும் அதை எடுக்கிறதுக்கு உண்டான செலவு வந்து நம்ம அதனால வரக்கூடிய வருமானத்தை வந்து வருமானத்தை விட அதிகமா இருந்ததுன்னா அதை நம்ம எடுக்க போறது கிடையாது. ஒரு 100 ரூபாய் செலவாகுதுன்னா அதுல இருந்து நான் வந்து அதை யூஸ் பண்ணேன்னா எனக்கு 50 ரூபாய் தான் வருது அப்படின்னா அது யாருமே எடுக்க போறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு கட்டம் வந்துருச்சுன்னா அதை யாருமே எடுக்க மாட்டாங்க. அது வரணும்னா எது எப்போ வரும்னா நீங்க புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியோட எஃபிஷியன்சின்னு சொல்லுவோம், அதாவது அதோட பயன்படுத்தக்கூடிய இதை வந்து அந்த எஃபிஷியன்சியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அதுதான் இப்போ டெக்னாலஜி எல்லாமே மெச்சூர் ஆகிட்டு இருக்கு. அது வந்து சூரிய சக்தி மட்டும் கிடையாதுங்க, நம்ம வந்து காற்றாலை தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காற்றாலை மின் உற்பத்தி வந்து நிறையாவே இருக்குங்க, அது ஒன்று. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ டைடு அதாவது கடல்ல இருந்து வேவ்ஸை வச்சு நம்ம இது பண்ண முடியும். ஜியோ தெர்மல் சொல்லிட்டு அந்த மாதிரி டெக்னாலஜி இருக்கு. விண்டு தான் நம்ம நிறைய பண்றோம். இது மாதிரி புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி இப்போ வந்து நம்ம மைக்ரோ இதெல்லாம் வச்சு பயோடெக்னாலஜி இப்போ வந்து நல்லா எமர்ஜ் ஆகிட்டு இருக்கு. அதுல இருந்து பாத்தீங்கன்னா பயோமாஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி அதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா அதை எரிச்சு அதுல இருந்து நம்ம வந்து எனர்ஜியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். பயோஹைட்ரஜன் அந்த மாதிரி ஹைட்ரஜன் வெஹிக்கல்ஸ் எல்லாம் வருது இப்போ அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்குங்க. இப்போ ஆல்ரெடி எல்என்ஜி பாத்தீங்கன்னா இப்போ டெக்னாலஜி வந்து மெச்சூர் ஆயிடுச்சு. இப்போ கமர்ஷியல் லெவல்ல கார்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சுங்க. எல்என்ஜி கார்ஸ் எல்லாமே இப்போ நிறைய வருது. ஸோ இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இ கார்ஸ்னு சொல்றோம், அதாவது பேட்டரி ஆப்ரேட்டட் கார்ஸ் அதெல்லாமே வருது. எனிவே பேட்டரி ஆப்ரேட் பண்ணாலும் அதுக்குண்டான சோர்ஸ் நம்ம கொடுத்துதான் ஆகணும். அதை வந்து நம்ம வந்து ஒரு கோலோ ஒரு பெட்ரோலியம் இல்லாம ஒரு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியில இருந்து அதை வந்து நம்ம அந்த அதை வந்து நம்ம அதுல இன்டகிரேட் பண்ண முடிஞ்சதுன்னா அதுதான் நம்மளுக்கு ஒரு பெரிய சக்சஸ். இப்ப வந்து கார் எடுத்துட்டு நம்ம டிரைவ் பண்றோம், ஒரு இ கார் இருக்கு, ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்கு. அந்த சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து இபிஐ யூஸ் பண்ணாம ஒரு சோலார்லயே அதை ஹார்னஸ் பண்ணி அந்த இடத்துல வச்சிருந்தாங்கன்னா நம்ம போய் அதை யூஸ் பண்ணி பண்ணிட்டோம்னா அதுதான் நம்மளுக்கு ஒரு பெரிய சக்சஸ். ஸோ நம்ம வந்து அப்ப என்னன்னா நம்மளுக்கு யூ ஆர் நாட் டிபெண்டிங் ஆன் ஃபாசில் ஃபியூயலை நம்ம டிபெண்ட் பண்ணவே இல்லை. ஒரு சோலார் எனர்ஜி ஒரு விண்ட் எனர்ஜி வச்சு நம்ம இது பண்றோம்னா ஸோ அதனால இப்போ வந்து அதுக்குண்டான டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கு. ஸோ அதனால இட் டேக்ஸ் டைம், நம்மளுக்கு வந்து அது முடிஞ்சு போனாலும் நம்ம அதுக்குள்ளார நம்மளுக்கு டெக்னாலஜி எவால்வ் ஆகிடும், நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிடுவோம். ஸோ அதனால வந்து நம்மளுக்கு நிலக்கரி இல்லை ஒரு கச்சா எண்ணெய் இல்லை அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா அதுக்குள்ளார நம்ம வேற ஒரு டெக்னாலஜில நம்ம வந்து ரொம்ப மெச்சூர்டா போயிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இதெல்லாம் இருக்கு, நம்ம நியூக்ளியர் எனர்ஜி எல்லாம் இருக்கு இல்லைங்களா. நியூக்ளியர் எனர்ஜி நிறைய இப்ப நிறைய இன்னோவேஷன் எல்லாம் நம்ம இந்தியாவில பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால அதுவும் இன்னும் கொஞ்சம் நிறைய நம்மளுக்கு இப்ப நம்ம இந்தியாவில பாத்தீங்கன்னா நியூக்ளியர் எனர்ஜி லெவல் இது வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. ஸோ அதனால வந்து ஆனா அதுக்கு உண்டான பிரச்சனைகளும் இருக்கு. ஆனாலும் நம்ம வந்து ஃபாசில் ஃபியூயல்ஸ் வந்து டிபெண்ட் பண்ணாம இந்த மாதிரி ஃபியூயல்ஸையும் நம்ம டிபெண்ட் பண்ணலாம்.
சரிங்க சார், இந்த தேசிய எரிபொருள் தினத்திற்காக பொதுமக்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய செய்தி என்னவா சார் இருக்கும்?
தேசிய எரிபொருள் இது சிக்கன இதுக்கு வந்து மக்கள் வந்து எல்லாருமே வந்து ஒரு விழிப்புணர்வு வேணுங்க. அதாவது என்னன்னா இன்னைக்கு எரிபொருள்ங்கிறது வந்து என்கிட்ட காசு இருக்கு அப்படின்னா நான் வந்து நிறைய காசு என்கிட்ட இருக்கு, அதனால நான் வந்து நிறைய பெட்ரோல் போடுவேன், நிறைய டீசல் போடுவேன், நிறைய இதை வாங்கி நான் செலவு பண்ணுவேன். சரி, அது வந்து ஒரு இது என்ன சொல்றது, இப்ப வாட்டர்ல வந்து ஒரு ப்ரீசியஸ் மெட்டீரியல் நம்மளுக்கு வந்து வாட்டர் இல்லைன்னா நம்ம லைஃபே இல்லை. அது மாதிரி எரிபொருள் இல்லைன்னா நம்மளோட டெவலப்மெண்ட் நம்மளோட ப்ராக்ரஸ் எல்லாமே வந்து அப்படியே நின்று போயிடும். அதனால எல்லாருமே வந்து அந்த என்ன சொல்றது ஒரு அவேர்னஸ் வேணும். தேவையில்லாத பயன்பாட்டுகளை வந்து குறைக்கணும். நம்மள்ட்ட அது வந்து ஒரு அது அந்த பொருள் வந்து நாளைக்கு அது வந்து கிடைக்காது அப்படின்னு ஒரு கட்டம் வந்ததுன்னா அப்போ வந்து மக்கள்லாம் விழிப்புணர்வு வந்துடுறாங்க. அவங்கவுங்க ஒரு ரெஸ்பான்சிபிளா வந்து அதை செலவு பண்ணாங்கன்னா தேவையில்லாத நம்ம செலவு வந்து குறைச்சிட்டோம்னா வளம் இருக்குங்கிறதுக்காக நம்ம நிறைய பெட்ரோலே டீசலே போட்டுட்டோம்னா நம்ம பொல்யூட்டிங் த என்விரான்மெண்ட் அந்த மாதிரி தான். ஸோ அதனால தேவைக்கு அது பயன்படுத்தணும், தேவைக்கேற்ற மாதிரி பயன்படுத்தணும், சிக்கனமா பயன்படுத்தணும். இதுதான் என்னோட அட்வைஸ் சார். சொல்லுங்க
சார். சரிங்க சார், இந்த தேசிய எரிபொருள் தினத்துல எரிபொருளை எப்படி பயன்படுத்தணும், மாற்று எரிபொருள் எப்படி இருக்கணும், பண்டைய காலங்கள் எப்படி இந்த எரிபொருள் இருந்தது அப்படிங்கறது குறித்து மிக சிறப்பான ஒரு விளக்கத்தை பொதுமக்களுக்கு புரியக்கூடிய வகையில சொன்னீங்க. புதுகை பண்பலை 91.2 சார்பாக உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் சார்.
எங்களோட காலேஜ் சார்பாகவும் என்னோட தனிப்பட்ட முறையிலும் எல்லாருக்கும் தேசிய சிக்கன வார வாழ்த்துக்கள் சார். அது எல்லாருமே வந்து இந்த அவேர்னஸ் வந்து மக்களுக்கு வரணும். வந்ததுனால தான் நம்ம நாடு வந்து இப்போ வளர்ந்த நாடுங்கிற நிலவில் இருந்து வளர்ந்த நாடுங்கிறதுக்கு போறதுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. நன்றி சார். நன்றி.
நேயர்களே, இதுவரை தேசிய எரிசக்தி சேமிப்பு தினத்தை முன்னிட்டு பல்வேறு வகையான தகவல்களை நமக்கு வழங்கிய திருச்சி அண்ணா பல்கலைக்கழகம், பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரி, பிஐடி வளாகம், பெட்ரோ கெமிக்கல் டெக்னாலஜி துறை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் முனைவர் VS வெங்கடேசன் அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலன இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.